நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்த அந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரம் குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும் என்றும், அதே போல அதே குடும்பத்தினரிடமிருந்து புதன்கிழமை நடந்த எங்களுடைய பாபாஜியின் தெய்வீய குரல் வாசிப்பில் இருந்து 12 கேள்விகள் வந்திருக்கின்றது. அந்த வாசிப்பில் இருந்து சில சொற்களுக்கு அர்த்தம் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் தேடி பார்த்தபோது வாசித்த வாசிப்பில் அந்த 4 பக்கங்களுக்குள்ளும் அவை அடங்கி இருக்கின்றன. அதை தனியே எடுத்து சொல்ல முடியாத நிலையில் அந்த வாசிப்பு அமைந்திருக்கின்றது. நெருப்பிலும் பனியிலும் என்ற தலையங்கத்தில் தான் அந்த 4 பக்கங்களும் பாபாஜியினால் அமைக்கப்பட்டது. அதில் முழு விடயங்களும் பொதிந்திருக்கின்றது என்று சாதகர்களுடைய கூற்றும் கேட்டோம் அந்த சத்சங்கத்தில். அதைவிட கத்தியையா இரவனையா நானும் எடுத்துரைத்தோம், பல விடயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பது அது உண்மை. ஆகவே அவர்கள் கேட்ட சொற்கள் அமைந்த இடங்களில் இருக்கும் பகுதிகளை படித்து அதற்குரிய விளக்கம் எங்கிருந்து வருகின்றது என்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்துதான் வருகின்றது. அதை இன்று பார்ப்போம் என்பது என்னுடைய சிந்தனை. இந்த வாசிப்பு அன்று தொடங்கியது மகிழ்ச்சி என்றால் என்ன, எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியிலிருந்து தொடங்குகின்றது என்று பாபாஜி சொல்ல தொடங்குகின்றார் இந்த அத்தியாயத்தில். அதே போல்தான் சைவ சித்தாந்த பேராசிரியரும் இந்த சைவ சித்தாந்த பதி பசு பாசத்தை விளக்கப் போகும் போது முதலில் அங்கிருந்துதான் தொடங்குகின்றார். மகிழ்ச்சி என்றால் என்ன, அது எங்கிருந்து வருகின்றது என்று எவ்வளவு ஒற்றுமை. இந்த பாபாஜியின் கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்தது என்பதற்கு முன்பொருள் இங்கு காணப்படுகின்றது இந்த அத்தியாயத்தில். மகிழ்ச்சியிலிருந்துதான் எங்களுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது என்பதுதான் அதன் தொடக்க புள்ளி. அதை சைவ சித்தாந்த பேராசிரியர் எவ்வாறு விளக்குகின்றார்? எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்து நாங்கள் வாழ்வது எல்லாம் இந்த மகிழ்ச்சியை நோக்கித்தான் ஓடுகின்றோம் எல்லா ஆன்மாக்களும். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் பொருள்களில் இருந்து வருகின்றது. இந்த பொருள்கள் எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால் அது உலகத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தை உலகம் எப்படி இயங்குகின்றது, அதன் என்ன செயல்பாடு என்று சைவ சித்தாந்தத்தில் முழு விளக்கமும் தரப்பட்டிருக்கின்றது 36 தத்துவங்களால். ஆகவே இந்த உலகத்தை பார்த்தால் இந்த உலகம் இருக்கின்றது, உலகப் பொருட்கள் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த இயலாகிய எங்களுக்கு புரிந்திருக்கின்றது. அது இங்கு பாபாஜியினால் ஒரு அத்தியாயத்தில் முழுமையாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த மகிழ்ச்சியை நோக்கி நாங்கள் ஓடுகின்றோம். அவை பொருட்களில் இருந்து வருகின்றன, பொருட்கள் உலகத்தில் இருக்கின்றன, இதை நாங்கள் ஓடுகின்றோம். நாங்கள் என்றால் எங்களுடைய உடல் ஓடுகின்றது, ஆனால் உடலுக்குள் இருப்பது ஆன்மா. ஆகவே இந்த உலகத்தை தந்தவன் இறைவன், என்னத்திற்காக தந்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று படித்து விட்டோம். எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காக தரப்பட்டது. உலகமானது மாயையால் எங்களுடைய உயிர் ஆனது ஆணவத்துடன் சேர்ந்து அறியாமையில் இருக்கும் உயிர். அதைவிட ஒருவன் இருக்கின்றான், அதுதான் கடவுள். அவன்தான் இவற்றையெல்லாம் ஆக்குகின்றான். ஆகவே இவைதான் சைவ சித்தாந்தத்தின் முதல் வசனமாகிய பதி பசு பாசம். அதை பாபாஜியின் இந்த அத்தியாயத்தில் பாபாஜி தொடக்குகின்றார். இனி அந்த அத்தியாயத்தில் இருக்கும் சில விடயங்களை இந்த நோக்கில் நோக்கினோம் என்றால் எங்களுக்கு முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் எங்களுக்கு தெளிவாகும். அவர் தொடங்குகின்றார், மகிழ்ச்சியான நாட்களுக்கு மட்டுமே ஆனால் சோகமான வாழ்க்கை மட்டுமே மிஞ்சும் என்கின்றார் பாபாஜி. எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சி என்கின்றார். அந்த மகிழ்ச்சியை மாத்திரம் நாங்கள் நாடியிருந்தால் இறுதியில் கிடைப்பது சோகம் என்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும். ஆகவே அவர் என்ன எங்களை கேட்கின்றார், நாங்கள் வாழும் போது எங்களுடைய வாழ்க்கையை இரண்டு நிலையிலும் அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அவருடைய வாசிப்பில். அதற்கு இந்த அன்பர் இந்த குடும்பம் பதில் கேட்டிருக்கின்றது. அதாவது நன்மையிலும் தீமையிலும் நெருப்பிலும் குளிரிலும் செல்லும்படி வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார் பாபாஜி. ஏன் அவர் அந்த இரண்டையும் சுட்டி காட்டுகின்றார்? மகிழ்ச்சியில் மாத்திரம் இருந்தால் துன்பம் என்று தந்துவிட்டார் முதல் வசனத்திலே. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படையும். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி அனித்தியமானது, நிரந்தரமானது அல்ல. ஆகவே அது நிலையற்றது என்பது அதன் பொருள். ஆகவேதான் இரண்டு நிலையிலும் அதை வாழுங்கள் என்று சொல்கின்றார். அதனால்தான் இந்த கிரியா யோகமும் வாழ்விலும், அதாவது உலக வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் எங்களை நடைமுறைப்படுத்துகின்றார் பாபாஜி. ஏனென்றால் ரெண்டு இடத்திலும் போனால்தான் இந்த சிற்றின்பம் இன்பம் இல்லை என்று ஒரு நேரத்தில் புரியும் போது பேரின்பமாகிய ஆனந்தத்தை நோக்கி எங்களை அழைத்துச் செல்கின்றார் பாபாஜி. அதை முற்றிலும் புட்டு புட்டு வைப்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும். இந்த முதல் ரெண்டு வசனத்திலேயே சைவ சித்தாந்தத்தில் இவ்வளவு விடயமும் அமைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு சொல்கின்றார், இந்த வாழ்வின் இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். அதாவது ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்பது பாபாஜியின் கிரியா யோகத்தின் நோக்கு. ஆகவே இந்த உலக செல்வத்தில் சிறிதும் ஆனந்தம் இல்லை. இந்த உலகம் என்பது உலகம், உலகப் பொருட்களை நாங்கள் நாடி அந்த மகிழ்ச்சியிலேயே இருப்போமாக இருந்தால் அந்த ஆனந்தம் அங்கு இல்லை என்றுதான் சொல்கின்றார். மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த சிற்றின்பத்தில் கிடைப்பது மகிழ்ச்சி, ஆனந்தம் அல்ல. மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன விளக்கம் பேராசிரியர் சொல்கின்றார்? மகிழ்ச்சி என்பது மின்னலை போல வரும், மறைந்துவிடும். ஆனந்தம் என்பது நிலையானது. ஆகவே அதை நாங்கள் புரிவதற்குரிய வழிகோள்கள் தான் சைவ சித்தாந்தத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. அடிப்படை கருத்தில் இந்த மின்னலை போல வந்து போகும் மகிழ்ச்சியில் திளைக்காது அகமாக அகம் நோக்கி செல்லுங்கள் என்பது பாபாஜியின் முழக்கம் இந்த அத்தியாயத்தில். அப்படி அகம் நோக்கி செல்வோமாக இருந்தால்தான் எங்களுடைய நான் எனது இந்த மகிழ்ச்சியை விட வேறொன்று இருக்கின்றது, அதுதான் எங்களை இயக்குகின்றது என்பதை புரிய தொடங்குகின்றோம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் அதை தாங்கள் சொல்வதை அப்படியே எடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதனை கூடமாக வைத்து இவற்றை சிந்தித்து பாருங்கள். என்ன நடக்கின்றது, எங்கு நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது? ஆகவேதான் இந்த 36 தத்துவங்களை பற்றிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் போட்டப்படுகின்றது. எங்களுடைய உடலில் நாங்கள் வாழ்வது முக்கியமல்ல. இந்த உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் எவ்வாறு வேலை செய்கின்றது, இந்த உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் விடயங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. 36 தத்துவங்களை அதைத்தான் பாபாஜி இங்கு சொல்கின்றார். இனி அவர்கள் கேட்ட இடங்களுக்கு வந்து அதன் பொருளை பார்ப்போம். ஆகவே எங்களை ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்ல சொல்கின்றார். அந்த வழியில் அவர் சொல்கின்றார், எங்களுக்கு இந்த பொறிகள் என்ற பாம்பால் தடைகள் உண்டு என்று சொல்கின்றார். ஆகவே இந்த பாம்பிடம் கடி வேண்டாதீர்கள் என்று பாபாஜி கூறுகின்றார். சுருக்கமாக அதாவது எங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் 5 கருவிகளிடமும் இருந்து தப்பும் வழியை அறியுங்கள், அதனிடம் மடங்கி விடாதீர்கள் என்பது ஒரு சொல்லில் பாபாஜி கொடுக்கின்றார். அதை வாசிக்கும் போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முழுமையாக தெரியாவிட்டால் எங்களுக்கு உலகியல் அளவில் பாம்பில் கடி வேண்டினால் நாங்கள் இறந்து விடுவோம் என்பதுதான் புரியுமே தவிர அந்த பாம்பு என்ற பொறிகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த பொறிகளுக்கு பாம்பு உபமானமாக வருகின்றது. பாம்பில் கடி வேண்டினால் இறந்து போவோம், அதே போல் இந்த பொறிகளிடம் சிக்கினால் இறந்து போவோம் என்ற ஒரு சுமாரான உலகியல் கருத்து புரியுமே தவிர இந்த பொறியியல் என்ன மாதிரி இயங்குகின்றது, அதனுடைய பொத்தான் எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் அது அந்த கரணங்களாக இருக்கும் மனதில் இருக்கின்றது என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லித் தருகின்றது. ஆகவே நாங்கள் எங்கு நோக்க வேண்டும், வெளியில் இருக்கும் கருவிகளை நோக்குவதால் பயனில்லை, கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வதால் பயனில்லை, உள்ளுக்குள் இருக்கும் மனதை கவனிக்க வேண்டும். அது என்ன செய்கின்றது என்று அந்த மனதை கவனித்து அந்த மனதை இங்கண்ணா இக்கண்ணா என்று என்னுடைய அன்பர் கார்த்திகேயன் ஐயா சொல்லித் தந்தார். மிகவும் அற்புதமான சொல்லு, இங்கண்ணாவா இக்கண்ணாவா முதல் என்றார். அதனுடைய கருத்து என்ன? அடங்கும் அடக்கிறது, அடங்குவது அடக்குவது, அதுல வித்தியாசமான சொல்லு இங்கண்ணாவும் இக்கண்ணாவும். நாங்கள் அடங்க வேண்டுமே தவிர இந்த இயற்கையோ இறைவனையோ இறைவன் தந்த பொருட்களையோ நாங்கள் அடக்க முற்படக்கூடாது. ஆனால் அதைத்தான் செய்து கொண்டு வாழ்கின்றோம். அதுதான் எங்களுடைய நிலை வினைகள் மூலமாக. ஆகவே நாங்கள் அடங்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் அடங்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த மூலாதார கருத்து என்று பேராசிரியர்கள் சொல்கின்றார்கள், அருளாளர்கள் சொல்கின்றார்கள். அதையே பாபாஜி இங்கு எடுத்துரைக்கின்றார். இந்த வாசிப்பில் பல இடங்களில் மனதை பற்றியே பேசுகின்றார் 2 பக்கம். ஆகவே சைவ சித்தாந்த அந்த அடிப்படை கருத்து தெரியாவிட்டால், அதை நாங்கள் படித்திருக்காவிட்டால் இது முழுமையாக எங்களுக்கு புரியாது. இன்னொரு இடத்தில் அதுக்கு அகங்காரத்தையும் கொண்டு வருகின்றார் பாபாஜி. ஒரு இடத்தில் அவர் சொல்கின்றார், அகங்காரம் நம்மை மறைக்க கூடாது, அதன் மூலம் ஆசை மலர்கள் மலர்ந்து பெருகக்கூடாது. அகங்காரம் என்றால் என்ன என்று படித்திருக்கின்றோம் அந்த கரணத்தில் பாருங்கள். பாபாஜி ஒரு சொல்லில் கொடுக்கின்றார், அதற்கு ஒரு நாளே விளக்கம் கொடுக்கலாம். அகங்காரம் என்பது அந்த கரணத்தில் உண்டு, மனம் புத்தி அகங்காரம் சித்தம். இந்த மனம் என்ன செய்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். வெளிப்பொறிகளில் இருந்து வருபவற்றை உள்ளே எடுக்கின்றது. அகத்தில் எடுத்தவுடன் அகங்காரம் என்ன செய்கின்றது? விட்டுடாதே, புடி புடி புடி, இதை பற்றி அறிந்து கொள், இது உனக்கு தேவை என்று எங்களை மாயையில் சிக்க வைக்கின்றது. ஏனென்றால் கருவிகளால் வெளி உலகத்தில் இருந்து வருவது எல்லாம் மாயை. அதை கேட்டவுடன் புத்தி என்ன சொல்கின்றது? நீ இந்த விஷயத்தை கொண்டு வருகின்றாயா? இதை பற்றிய சிறு விளக்கம் உன்னுடைய சித்தத்தில் இந்த புறப்பிலோ எந்த புறப்பிலோ இருக்கின்றது, அதை நான் உனக்கு தருகின்றேன், நீ முடிவெடுத்துக் கொள் என்று ஆன்மாவிடம் கொடுக்கின்றது. இதுதான் அந்த செயல்பாடு. அது கிடைத்தவுடன் அது புதுக்க வந்த விடயமா பழைய விடயமா அந்த பற்றிய விடயம் பொறியியலில் இருந்து என்பதை புத்தி தன்னுடைய விடயத்துடன் சரிபார்த்து அதை சித்தத்தில் பதிய பண்ணுகின்றது. புது விடயமானால் பழைய விடயமானால் ஓ இது என்னிடம் ஏற்கனவே இருக்கின்றது என்று அப்படியே விட்டு விடுகின்றது. இதுதான் எங்களுடைய இயக்கம். ஆகவே இந்த பொறிகளில் நாங்கள் அகப்பட்டு பொறிகளால் வரும் விடயங்களை எடுப்பது மனம், அதை ஊக்குவிப்பது அகங்காரம், அதை லைப்ரரி என்று சொல்லுவோம், அதில் இருக்கும் பழைய விடயமா புது விடயமா என்று விடயத்தை கொடுப்பது புத்தி, அதன் பிறகு ஆராய்ச்சி செய்து அது சித்தத்தில் பதியப்படுகின்றது ஒவ்வொரு கணமும். அதனால் தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நல்லவற்றை பதியுங்கள், தீயவற்றை எடுத்து விடுங்கள். பதிக்க வேண்டாம், பதிக்க பதிக்க வேண்டாம், பதிக்கும் போதெல்லாம் நாங்கள் வினைகளுக்குள்ளாகின்றோம் என்பது சைவ சித்தாந்த முழக்கம். ஆகவே பாபாஜி அந்த மனத்தை பற்றியும் பேசுகின்றார், இங்கு அகங்காரத்தை பற்றியும் பேசுகின்றார். இந்த ரெண்டு சொல்லையும் வைத்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரியாவிட்டால் நாங்கள் பல தூரம் இந்த புத்தகத்தில் இருக்கும் விடயங்களை அறிய முடியாது. ஓரளவு அறியலாம், எங்களுடைய ஏட்டு சுரக்காய் போல் எங்களுடைய புத்தக படிப்பில் இருந்து அறிந்து கொள்ளலாமே தவிர உலகியல் புத்தக படிப்புகளில் இருந்து அகங்காரமா அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்து அந்த அளவில் தூரத்தில் தான் நிற்கலுமே தவிர, அல்லது மனமா ஓகே அது இருக்கின்றது எல்லோருக்கும் மனம் என்ற ஒரு விடயம் அவ்வளவுதான் நிற்கலாமே தவிர இந்த அந்த கரணங்கள் பற்றியும் தெரியாது, அதன் தொழிற்பாடுகள் பற்றியும் தெரியாது, எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டு இருக்கும் கருவிகளை பற்றியும் தெரியாது. ஆகவே பாபாஜியின் தெய்வீய குரல் சைவ சித்தாந்த அடிப்படையை வைத்து வந்திருக்கின்றது என்று ஜோகியார் சொன்னதற்குரிய விளக்கங்கள் இங்கு பலவும் இருக்கின்றன. ஒரு பந்தியிலேயே இவ்வளவு இருக்கின்றால் இந்த புத்தகம் முழுத்தலிலும் அவ்வளவு இருக்கும். இது என்னை பொறுத்தவரையில் இந்த புறப்பில் நாங்கள் படித்து இதை முழுமையாக 100% அறிந்து விட்டோம் என்று சொல்வதற்கு சந்தர்ப்பமே இல்லை. இன்னும் பல புறப்புகள் எடுக்கும், ஆனால் அது பல புறப்புகள் எடுக்கும் என்று அதை நாங்கள் அறிந்து அதை சிந்தித்து தெளிவுபடாவிட்டால் எப்போவும் இந்த புறப்பு சுழலிலேயே திரிவோம் என்பதையும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய முதலாவது பந்தியில் பதிலுக்கு இவ்வளவு தூரம் உங்களை எவ்வளவு தூர சைவ சித்தாந்த அடிப்படை அங்கு பொதிந்திருக்கின்றது என்று கொண்டு போனேன். அது மனத்தை பற்றியும் அகங்காரத்தை பற்றியும் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் பாபாஜி ஒவ்வொரு வசனத்தில் மாத்திரம் பேசுகின்றார். எங்களுடைய இலக்கை பற்றியும் சொல்கின்றார் தான் எங்களை எங்கு கொண்டு செல்கின்றேன் என்று. அது முதலாவது பந்தியில். இரண்டாவது பந்தியில் அவர்கள் கேட்ட கேள்வி, நகர நாய் போல மனம் உலகியல் இன்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் எப்போதும் சுற்றித் திரிகின்றது. விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் ஆகியவற்றில் புயலில் இறகு போல் அது அலக்கழிக்கப்படுகின்றது. ஒரு பெரிய காற்றில் ஒரு இறகு, ஒரு பறவையின் இறகு எவ்வாறு பறக்குமோ மேலும் கீழும் ரெண்டு பக்கமும் மாறி 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 பறப்பது போல எங்களுடைய மனம் பறக்கும் என்பதை பாபாஜி குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த உதாரணத்திற்கு என்ன சொல்கின்றார், இந்த மனம் வழி போனால் என்ன நடக்கும் என்றால் ஒரு செத்த உடம்பின் மேல் புழுக்களைப் போல அது ஆசையோடு சேர்ந்து அறியாமையில் உள்ள மனிதனை தின்கின்றது என்கின்றார். அதற்கும் பொருள் கேட்கின்றார்கள், அதாவது நாங்கள் இந்த மனம் வழி போய் போய் போய்கொண்டிருந்தால் மீண்டும் இந்த ஒரு புழு ஒரு இறந்த பிணத்தில் என்ன மாதிரி ஊடுருவி அதை சுவிக்குமோ அதே போல் நாங்கள் மனம் போன போக்கில் போனால் இந்த ஆசையில் கட்டுப்பட்டு இந்த ஆசையினால் நாங்கள் அந்த உடையத்தை சுவைத்துக் கொண்டிருப்போமே தவிர இந்த மகிழ்ச்சியை மாத்திரம்தான் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருப்போமே தவிர இதை தந்தவன் யார், இந்த மகிழ்ச்சிக்கு மேல் ஏதாவது ஒன்று உண்டா என்ற சிந்தனையே எங்களுக்கு வராது. ஆகவேதான் இந்த சைவ சித்தாந்தம் இந்த அடிப்படை விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது பேராசிரியர் மூலம். அந்த நிலையை, அந்த பக்குவத்தை நாங்கள் அறிவளவிலாவது இருக்க வேண்டும். நீங்கள் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமோமோ இல்லையோ தெரியாது எல்லோரும், ஆனால் அறிவிலாவது அதை புரிந்து அதனிடம் அடங்க வேண்டும். இங்கண்ணா இக்கண்ணா அல்ல என்று எங்களுடைய நண்பர் காத்தி ஐயாவுக்கு அதை பற்றி சொல்லியிருந்த மிகவும் அருமையான சொல்லு, அடங்குவதும் அடக்குவதும். நாங்கள் எல்லோரும் அடக்குவதில் தான் வாழ்கின்றோம், அடங்கவில்லை. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், முழுமையாக அடங்கவில்லை, ஆனால் அடங்கிக் கொண்டிருக்கின்றேன். அதை எல்லோரும் பின்பற்றுங்கள், அது மிகவும் முக்கியமானது. அது வாழ்வில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துத்தான் அதை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க வேண்டும் என்று காத்தி ஐயா சொல்லுவார். ஓகே, அது அடுத்த பகுதியில் அவர்கள் கேட்ட கேள்வி. அதுக்கு அடுத்த பந்தியில் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்கின்றார்கள். அது என்னவென்றால், மனதின் சக்தி அக வாழ்க்கையால் மனம் அழிந்தால்தான் இவை அழியும். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையில் செயல் அலைகள் இடைவிடாது அடிக்க உண்மை பாறை மீது மனத்தை வென்று நில்லுங்கள். அதாவது மனத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கின்றார். நாங்கள் இந்த ஆசை வழி அல்லது மன வழியில் நாங்கள் வந்த போக்கில் போய்கொண்டிருப்போமாக இருந்தால் அது எங்களை இந்த உலகத்தில் அலக்கழித்து 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 இறுதியில் மீண்டும் புறப்பை கொடுக்குமே தவிர அதிலிருந்து விட வேண்டும் என்றால் அக வாழ்க்கைக்குள் செல்லுங்கள் என்கின்றார். அது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல, ஆனால் முக்கியமான விடயம். அகத்தை நோக்கி போவது என்னத்திற்காக என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால் உண்மை வாழ்க்கை வாழ்வதற்காக. அதைத்தான் பாபாஜியும் சொல்கின்றார். எல்லாம் அங்கிருந்து வந்த பொருட்கள். ஆகவே நாங்கள் உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அகத்தை நோக்கி செல்லாமல் வாயளவில் உண்மை வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று வாழ முடியாது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அகத்தை நோக்கி செல்லுங்கள் என்று பாபாஜியும் அதையே இங்கு சைவ கிரியா யோகத்தில் பரிந்துரைக்கின்றார். அகத்தை பற்றி சொல்லுகின்றார். அது ஒன்றால் மாத்திரம்தான் இந்த மனத்தை, குரங்கு போல் பாயும் மனத்தை எங்களால் ஒடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றாலும் அல்ல என்பது பாபாஜியின் கருத்து. இங்கு மற்றது இன்னொரு இடத்தை குறிப்பிடுகின்றார். அற்பமான விஷயங்களுக்கு நாங்கள் அழுகின்றோம், கண்ணீர் சிந்துகின்றோம், ஆனால் அதில் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை என்கின்றார். ஏனென்றால் அவையெல்லாம் அனித்தியமான இடத்தில் இருக்கும் விடயங்களை பற்றி நினைத்து நாங்கள் கண்ணீர் விடுகின்றோம் என்கின்றார். அருமையாக, அனித்தியத்தில் என்ன அடங்கும்? இந்த உலகம் அடங்கும், உலகத்தில் இருக்க பொருட்கள் அடங்கும், எங்களுடைய உடல் அடங்கும், உடலில் இருக்கின்ற பொறிகள் அடங்கும். இதைத்தான் இறைவன் எங்களுடைய அனுபவம் அறுப்பதற்காக தனு கரண புவன போகங்களாக எங்களுக்கு தன்னுடைய இயக்கத்தை நடத்துவதற்கு தந்த விடயங்கள். ஆகவே இவையெல்லாம் இறைவனுடைய பொருட்கள். இவை ரெண்டும் ஆனது மாயையால், தனுக்கரண பூன பூவங்கள். அதற்கு எங்களுடைய உயிர் இருக்கின்ற ஆன்மாவை அவர் செலுத்தியது இந்த உயிர்களுடைய பிராப்த வினையால், அது கண்மம் என்று சொல்கின்றோம். ஆகவே மாயையையும் கண்மத்தையும் வைத்து இறைவன் எங்களுடைய ஆன்மாவினுடைய அடிப்படை நிலையாகிய இது ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்ற என்ற நிலை, அதாவது அறியாமையில் இருக்கும் இந்த உயிரை அறியும் திறனுக்கு முழுமையாக கொண்டு வருவதே இறைவனுடைய செயல் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை பாபாஜி இங்கு முழங்குகின்றார். அவ்வளவுதான். ஆகவே எங்கு திரும்பினாலும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைதான் இங்கு காணப்படுகின்றது. அது என்ன? பதி, பசு, பாசம், கடவுள், ஆன்மா, உலகம். ஆகவே இவற்றிற்குரிய விரிவுகள் நாங்கள் தத்துவங்கள் மூலம் பார்த்து விட்டோம். சைவ சித்தாந்தத்தில் அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இயங்குகின்றது என்று பார்த்து விட்டோம். இறைவனின் இயக்கத்தை பார்த்திருக்கின்றோம், உயிர்களின் இயக்கத்தை பார்த்திருக்கின்றோம், இறைவனின் நிலையாகிய சொரூப நிலையில் இருக்கும் அவனை பார்த்திருக்கின்றோம். கீழே நாங்கள் ஆன்ம நிலையில் இருக்கும் ஆன்மாவை பற்றி பார்த்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்று அடிப்படை சொற்களுக்குள் பதி, பசு, பாசம், அதை பாபாஜி இங்கு இந்த ஒரு அத்தியாயத்தில் முழுமையாக கொடுக்கின்றார். ஆனால் புரியாது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைக்கும் வரைக்கும் அது முழுமையாக புரியாது. அடுத்து சொல்கின்றார், இவ்வாழ்க்கை என்பது காற்று கலந்த மலைத்துளிகள் என்ற உண்மையை உணருங்கள். பொறி இன்பம் என்பது வெறும் மின்னல் போன்றது. அதற்குரிய பொருள் கேட்டிருக்கின்றார்கள். அதை முதலும் ஒரு முறை சொல்லிவிட்டேன் இந்த வாசிப்பில். அதாவது இந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருட்கள், இந்த மகிழ்ச்சியால் வரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் மின்னலை போன்றது. அதற்கு உபமானமாகத்தான் காற்றில் கலந்த மலை துளிகள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அதற்குரிய உபமானம் எப்படி அமையும் என்றால், மலைத்துளிகள் விழுந்து கொண்டிருக்கும், காற்று அடித்தவுடன் என்ன செய்யும், மலைத்துளி அந்த காற்று அடிக்கிற பக்கத்திற்கு விழும், எடுத்து செல்லும், எல்லா பக்கமும் சிதறும். அதே போல்தான் எங்களுடைய மனம் சிதறுகின்றது என்பது அதனுடைய பொருளாக அமையும். ஆகவே அந்த மனம் என்பது என்ன? பொறி இன்பத்தை நுகர்வது. ஆகவேதான் அந்த அடுத்த வசனத்தை சொல்கின்றார், இந்த உண்மையை உணருங்கள், பொறி இன்பம் என்பது மின்னல் போன்றது. அதாவது இந்த பொறி இன்பத்தை நம்பி 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 வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் சாதகர்களே. உண்மையான இன்பம் எங்கென்பதை தேடுங்கள். எங்கு தேடுங்கள்? கடையில் அல்ல, அகத்தில் தேடுங்கள். அதற்குரிய பதிலும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் தங்களுடைய இடங்களில் தந்திருக்கின்றார்கள். அகம் நோக்கி போனால்தான் அதை உணரலாம். அதை உணர்ந்தால் அது எப்படி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அதுதான் ஆனந்த நிலை. ஏனென்றால் மகிழ்ச்சிக்கு துக்கம் உண்டு. பொருள் அளவில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு துக்கம் உண்டு, அதனுடைய எதிர்நிலை. ஆனால் ஆனந்தத்திற்கு எதிர்நிலை அல்ல. ஏனென்றால் அது நித்தியமானது, அழியக்கூடியது அல்ல என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அதை கேட்கும் போதும் இப்போது சொல்லும் போதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்ததாக பாபாஜி சொல்கின்றார், இந்த குடும்பம் கேட்ட கேள்விக்கு உள்நோக்கி கவனத்தை திருப்புங்கள், ஆழ்ந்து தியானித்து புறவியை கடவுங்கள். அதை இப்படி எப்படி சரியாக செய்வது என்பதை சத்குரு பாபாஜியின் அருளால் மட்டுமே அது சாத்தியம். மரணத்தின் மரணம் என்று பாபாஜி சொல்கின்றார். அதன் கருத்து என்ன? நீங்கள் இவ்வளவு விஷயங்களை தெரிந்தால் கூட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதை நோக்கி செல்வதற்குரிய வைராக்கியத்தை நீங்கள் எடுத்தால் கூட குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பது இங்கு பாபாஜியால் கொடுக்கப்படுகின்றது. அது சைவ சித்தாந்தத்திலும் பல அருளாளர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களால் தனியே அந்த இடத்திற்கு பயணிக்க முடியாது. நாங்கள் முடியும் என்று போனால் கூட இந்த மகிழ்ச்சியை நாடி, பொருளில் இருக்கும் மகிழ்ச்சியை நாடி போவது போலத்தான் ஆன்மீகத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை வைத்து போகலாமே தவிர அதை முழுமையாக அடைய முடியாது. ஆனந்தத்திற்கு குருவின் துணை இல்லாது என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. இன்னொரு நல்ல விடயம் சொல்லப்படுகின்றது. அதற்குரிய விளக்கத்தையும் கேட்டிருக்கின்றார்கள். விடுதலைப்பட்டவனுக்கு அடையாளம் என்ன என்பதை பாபாஜி சொல்கின்றார். என்ன அடையாளம்? ஐந்து பொறிகளும் ஒடுங்கிவிட வேண்டும் என்று அந்த ஐந்தையும் சொல்கின்றார். எவ்வளவு அற்புதம்! அதாவது நீங்கள் செவிடாக இருக்க வேண்டும், குருடாக இருக்க வேண்டும் அவர் சொல்லும் சொற்கள், மௌனமாக இருக்க வேண்டும், பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும், நொண்டியாக இருக்க வேண்டும். இவர் சொல்லும் இந்த சொற்கள் எல்லாம் இந்த ஐந்து புலன்களுக்குரிய சொற்கள். ஆகவே இந்த ஐந்து புலன்களையும் நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதைத்தான் சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக சொல்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் இந்த ஐந்து பொறிகளையும் வெல்லுவதற்கு இந்த ஐந்து பொறிகளையும் வெட்டி கொத்தி வெல்ல பண்ண இயலாது. பாபாஜி நொண்டியாக சொல்லி இருக்கின்றார். இந்த சொல்லை அமுத கருத்தாக எடுத்து நான் நாளைக்கு போய் கத்தியை எடுத்து இந்த காலை வெட்டினேன் என்றால் அது அல்ல நொண்டி, அது கால் இல்லாத உலக நொண்டி. அவர் சொல்வது புலன் அடக்கம். ஆகவே முறை தவறி எவரும் இவற்றை கேட்டுவிட்டு இந்த அடிப்படை கருத்து தெரியாமல் பாபாஜி நொண்டியாக சொல்கின்றார், செவிடாக சொல்கின்றார் என்ற ஒரு ஊசியை எடுத்து காதுக்குள் குத்தி காதை இழப்பதும், கத்தியால் காலை வெட்டி காலை இழப்பதும், மௌனமாக இருங்கள் என்பதற்கு நாக்கை வெட்டி மௌனமாக இருப்பதும் அது அல்ல. அதனால்தான் பாபாஜி முதலே ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார், அகம் நோக்கி செல்ல வேண்டும் என்று. இதையெல்லாம் அகத்தில் செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய கருத்து என்ன? சைவ சித்தாந்தத்தில் சூட்சுமத்தில் செய்ய வேண்டும். தூலத்தில் இருப்பதெல்லாம் தரப்பட்டது, அவனால் தரப்பட்டது அவனாலேயே எடுக்கப்படும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு கால் இழக்க வேண்டும் என்ற ஒரு வினை இருந்தால் நீங்கள் காலை இழப்பீர்கள், உங்களால் அதை காப்பாற்ற முடியாது. ஆனால் இங்கு பாபாஜியினால் கொடுக்கப்படும் விளக்கம் முழுக்க அகத்தில் செய்யப்பட வேண்டிய விளக்கம். அதை பாபாஜி 3-4 இடத்தில் சொல்கின்றார், அகத்தை நோக்கி திரும்பண்டு. ஆகவே முறை தவறி இவற்றை அடக்க வலிக்கிட வேண்டாம், யாரும் அடங்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. அடுத்ததாக இன்னும் 2 சொற்கள் கேட்டிருக்கின்றார்கள். மனிதன் கடவுளை, கடவுள் இருக்கும் பொருட்களை நாடுகின்றான், அவன் உண்மை உணர முயல்கின்றான். கடவுள் மனிதனாக மாறுவதில்லை, அதே போல் மனிதனும் கடவுளாக மாறுவதில்லை என்று பாபாஜி அதை சிறப்பாக சொல்கின்றார். அனந்தம் எப்போதும் அனந்தமாகவே இருக்கும், அனந்தம் எல்லைக்குட்பட்டு பட்டதாக மாறாது. இதுதான் சைவ சித்தாந்த கருத்து. அதாவது கடவுள் கடவுள்தான், அவன் சுரூப நிலையில் இருக்கின்றான், அவன் எல்லைக்குள் வரமாட்டான். காலம் நியதி எல்லாம் அவனுக்கு இல்லை, இந்த தத்துவங்களும் இல்லை. ஆகவே அவன் இருக்கும் நிலை எல்லைக்கு உட்பட்டதல்ல, எங்கும் பரந்த நிலை. அதைத்தான் அனித்தியம் நித்தியம் என்று சொல்கின்றார்கள். கடவுளின் நிலை, குருமார்களின் நிலை நித்தியமானது, எங்களுடைய ஆன்மாக்களின் நிலை அனித்தியமானது. அதை பாபாஜி இங்கு அழகாக சொல்கின்றார். கடவுள் மனிதனாக முடியாது, மனிதன் கடவுளாக முடியாது. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்த எங்களை இயக்கிச் செல்லும் இந்த பஞ்சாட்சர மந்திரமாகிய கப்பலில் கிரியா சாதகர்கள் சிவாய நம என்று ஓதிக்கொன்று பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்துடன் சிவாய நம சொல்லிக்கொண்டு போவோமாக இருந்தால் நாங்கள் நடுவில் இருக்கின்றோம் என்பது அதன் பொருள். சிவாயா கீழே நம என்று இருக்கின்றது. நாங்கள் சொல்லளவில் கேட்டல் அளவில் முதல் அதை உறுதிப்படுத்தியவுடன் அந்த மந்திரத்தை சொல்லுகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, சொல்லலாம் என்று. ஆகவே உலகத்தையும் உலகத்தில் வந்த பொருட்களையும் நாங்கள் பின்னால் தள்ளுகின்றோம், எங்களுக்கு கீழே போடுகின்றோம், மேலே சிவாவை வைத்திருக்கின்றோம், சக்தியையும் சிவனையும். ஆகவே கீழே இருக்கும் திரோதான சக்தி கீழே இருக்க விரும்புபவர்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உலகத்தில் சுழற விடுகின்றது. உங்களுடைய வினைகளை அனுபவித்து முடிக்கும் வரைக்கும் அதிலிருந்து நாங்கள் தப்பிவிட்டோம் என்றால், பசு பாச ஞானத்தை அடைந்து விட்டோம் என்றால், திரோதான அதே சக்தி எங்களை தூக்கி கொண்டு வந்து ஆன்மா நடுவில் இருக்கும் ஆன்மாவை மேற்பகுதியில் சேர்க்கின்றது திருவருட் சக்தியிடம் என்று மிகவும் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர்களால். ஆகவே மேலிருக்கும் சக்தி ஞான நடனம், கீழிருக்கும் சக்தி ஊன நடனம் என்று பல விளக்கங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் மேல் நோக்கி செல்கின்றோம், சக்தி நிலை முக்கியமானது. அங்கு மேலே சென்றவுடனும் அந்த நித்தியமான இடத்திற்கு உடனடியாக போக முடியாது. சக்தியின் அருளால் அவள் அங்கு கொண்டே வைத்து எங்களை அங்கு வைத்து தாயாக இருந்து பராமரிக்கின்றாள். வானாவில் வாவண்ணாவில் சிவா. அந்த பராமரிப்பில் நாங்கள் இருக்கும் போது சிறு மெல வாசனையுடன் தான் அங்கு இருக்கின்றோம். அதன் பின் அது முற்றாக நீங்கிய கணத்தில் இறைவன் குருவாக வந்து எங்களுக்கு பதிஞானம் தருகின்றார் என்பது சைவ சித்த பேராசிரியருடைய கருத்து. அதை பாபாஜி இந்த பக்கத்தில் இவற்றையெல்லாம் இந்த அளவு சொற்களாக தராவிட்டாலும் அதன் பொருள்பட பல விடயங்களை தந்து முடித்து விட்டார் அந்த நாலு பக்கங்களுக்குள். ஆகவேதான் சொல்கின்றேன், இது என்னுடைய கருத்து அல்ல, சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் முழுக்க முழுக்க சொல்லி தந்த சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை இங்கு கொண்டு வந்து பாபாஜியின் தெய்வீய குரலில் இருக்கும் விடயங்களுடன் நினைக்கும் போது எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம், யோகியாரின் கூற்று முழுமை பெறுகின்றது என்பது அதனுடைய அடிப்படை பொருள். யோகியாரின் கூற்றென்றால் அது அவருடைய கூற்றல்ல, பாபாஜி அவர் மூலமாக எங்களுக்கு தந்த கூற்று. அதனால் தான் எங்களுக்கு எந்த நிலைகளிலும் குரு தேவை. ஆகவே அவர்கள் சொல்லும் வழியில் நாங்கள் நின்று வித்யா குரு மூலம் நாங்கள் சத்குருவை அடையணும், சத்குருவின் வழி நின்று பெரம்பொருளை அடையணும் என்பது எங்களுடைய பாதை. அதைவிட இறுதியாக பாபாஜி சொல்கின்றார் அன்றையான் வாசிப்பில், நாம் இந்த உலகில் வாழ்கின்றோம், உலகத்தால் வாழ்கிறோம் என்பது பொருந்தாது. கிரியா பாபாஜியின் ஆன்மீக சக்தி இமயமலையில் இருந்து இந்த உலகம் முழுவதும் பரவினால் தான் அந்த உண்மை புரியும் என்று சொல்கின்றார் பாபாஜி. அதாவது அந்த சத்குருவின் ஆசி அரவணைப்பு அவருடைய ஊடுருவல் எங்களுடன் சூட்சுமத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த வழியில் நாங்கள் பயணித்து அதில் வெற்றி பெறலாம். இந்த வாசிப்புகள் மூலமாகவோ அல்லது புத்தக வாசிப்பு இவன் ஆன்மீகத்தை வாசிப்பது மூலமாகவோ நாங்கள் அந்த நிலையை அடைய முடியாது. நாங்கள் அதை கேட்கலாம், வாசிக்கலாம், அதை சிந்தித்து இது எங்கு இருக்கின்றது, இதை செய்யக்கூடியவர் யார் என்ற பதிலை கேட்கும் போது அது சத்குரு என்பதை இங்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். அவரின் உதவி இருந்தால் நாங்கள் அந்த பரம்பொருளை நாடலாம், இறுதி நிலையை நாடலாம் என்பது இங்கிருக்கின்ற சுருக்கமான கருத்து. அதற்கு என்ன தேவை என்று முடிக்கின்றார் இந்த வாசிப்பில், உண்மை வாழ்க்கை. எவ்வளவு சுலபமாக கொண்டு ரெண்டு சொல்லில் போட்டுவிட்டார், வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். இறுதியாக சொல்கின்றார், நீங்கள் வாழும் வாழ்க்கை உண்மையாக இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய எல்லையை அடையலாம் என்பதை மிகவும் அருமையாக ஒரு சொல்லி சொல்கின்றார். நினைத்து பார்க்கின்றேன், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் இல்லாவிட்டால் இவற்றை என்னென்று நாங்கள் உணர்வது? இதை முதத்திரம் வாசிக்கும் போது உண்மை வாழ்க்கை வாழுங்கள் என்றால் சரி, நாங்கள் வாழுவதை உண்மையாக வாழ்ந்து கொள்வோம் என்பதுதான் பொருள். அதை என்னென்று வாழ்வது? இந்த மனம் இந்த ஓட்டம் ஓடும் போது அங்கு என்னென்று செல்வது? ஒரு கணம் வாழலாம், அடுத்த கணம் பிழை செய்கின்றோம். ஆகவேதான் இந்த உண்மை வாழ்க்கையை எப்படி பெற்றலாம் என்பதற்காகத்தான் இந்த 36 தத்துவங்களை வைத்து இந்த விடயமெல்லாம் இந்த உடலில் எப்படி இயங்குகின்றது, ஒவ்வொரு கருவியின் செயல்பாடும் என்ன, அதற்குரிய பொத்தான்கள் எந்த எந்த இடத்தில் இருக்கின்றது, எங்கே சரி பண்ணினால் அது வெளியில் இருக்கும் பொத்தான் சரியாகும் என்பதெல்லாம் தெரிந்தால்தான் நாங்கள் இந்த உண்மை வாழ்க்கையை முழுமையாக இந்த பிறப்பிலோ இந்த பிறப்பிலோ அடையலாம் என்பது திண்ணம். ஆகவேதான் இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட ஆராய்ச்சிகள் நடக்கப்படுகின்றது. பேராசிரியர் சொல்கின்றார், பல விடயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், மருத்துவங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், எல்லாவற்றையுமே கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் ஒரு நிலைக்கு போன பின் அவர்களால் மேலும் ஊடுருவ முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்குத்தான் விஞ்ஞானம் பாயும். அவர்களுடைய MRI-ஆல் எங்களுடைய சூட்சும உடலை பார்க்க முடியுமா? இல்லை. அதுதான் ஆன்மீகம், அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, அதுதான் பாபாஜியின் செயல்முறை பயிற்சி. எங்களிடமே விடயம் இருக்கின்றது. ஆனால் வருத்தம் வந்தால் நாங்கள் நோக்கி மருந்துக்கு போகத்தான் வேணும், அந்த வழி நிற்கத்தான் வேணும். ஆனால் அந்த வழிதான் முழு வழி என்று நினைத்து கொன்று நாங்கள் இறுதியாக அடைய வேண்டிய வழியை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை மேலும் நீடிக்காது இத்துடன் முடித்து, கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. ரவினையா, இது ஒரு பெரிய சத்சங்கம் ரவினையா, உங்களால் முடிந்தளவு சிறிதளவு ஏதாவது சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலளிக்கக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் சிறப்பாக பாபாஜியின் தெய்வீக குரல் இருந்து கிடைக்கப்பெற்ற வசனங்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் விளக்கம் தெளிவாக சுருக்கமாக தரப்பட்டது. அதில் சுருக்கமாக நாங்கள் உள்வாங்கியதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமானால், மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையின் நோக்கம் எனவும், மகிழ்ச்சியிலிருந்து எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற எனவும், அதற்குரிய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி மின்னலை போல அநித்தியமானது எனவும், மூன்று கருத்துக்களுடன் மகிழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக வாழ்வின் நோக்கத்தை நாடி செல்ல வேண்டும் என கூறப்பட்டது. அடுத்து எல்லாவற்றிலும் நாம் அடங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. ஏனெனில் ஆடி அடங்கும் வாழ்க்கை என்பதால் எல்லாவற்றிலும் நாம் அடங்க வேண்டும் என்பது தெளிவாக உணரும் போது இதற்குரிய பதில் கிடைக்கின்றது. அடுத்ததாக மனம் வழி போனால் என்ன நடக்கும் என்ற வசனத்திற்கும், மனம் வழி போனால் அநித்தியமான மகிழ்ச்சியில் தான் இருப்போம் என்று, நித்தியமான மகிழ்ச்சியை ஆனந்தத்தை அடைய மாட்டோம் என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் மனம் வழியில் போனால் என்ன நடக்கும் என்ற வசனத்திற்கும், நாம் அகந்தையை நோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் அது ஒன்றே இதனை கொடுக்கும் என்பது பதிலாக அமைந்தது. அடுத்து அறியாமை பற்றியது. அதற்கும் அநித்தியத்தில் எல்லாம் அடங்கும் என விளக்கப்பட்டது, அதன் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்து வாழ்க்கை காற்று கலந்த மழை துளிகள் என்பதற்கு விளக்கம், மனம் சிதறும் என்று விளக்கப்பட்டது. மனம் சிதறும் போது அதற்குரிய பதில் விளங்குகின்றது. அடுத்து உள்நோக்கி மனத்தை திருப்புங்கள். அதாவது உள்நோக்கி மனத்தை திருப்பதென்றால் குருவருளும், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பது விளக்கம் மூலம் தெளிவாக அதற்குரிய பதிலை உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்து விடுதலைப்பட்டவனுக்கு என்ன அடையாளம் என்ற கேள்விக்குரிய பதிலும், ஐம்பொறிகளையும் இழந்து அமைதியாயிருக்கும் போது அந்த அடையாளத்தை உணரலாம் என கூறப்பட்டது. அடுத்து கடவுள் கடவுள்தான் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அனந்தமானவர் என்பது தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்ற வசனத்திற்கு உண்மை வாழ்க்கை வாழுங்கள் என்று பாபாஜி தெளிவாக கூறியிருக்கின்றார் என்பது தெளிவாக கூறப்பட்டது. எனவே இந்த கருத்துக்களை நாங்கள் மீண்டும் காணொளிய கேட்டு மேலும் தெளிவுபெறுவோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி ரவணையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இது மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள், மிகவும் அற்புதம். அதை கூட நீங்கள் சிறிது அளவாவது நன்றாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதில் ஒரு இடத்தில் அகந்தை என்று நீங்கள் சொற்றவரை சொல்லிவிட்டீர்கள். அது அகத்தை நோக்கி செல்வானவனும் என்பது எனக்கு தெரியும். அது வாய் தவறி வந்திருக்கின்றது. மற்றவர்கள் அதை உள்வாங்கினாலும் அது அகம் நோக்கி செல்லுதல், அகந்தையை நோக்கி செல்லுதல் அல்ல. இருப்பினும் மிகவும் அருமையாக அதை ஒரு குறுகிய நேரத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இதை போன புதன்கிழமை சத்சங்கம் முடியவிட்டு இதை ஒரு தடவையோ இரண்டு தடவையோ கேட்டவர்களுக்கு இந்த சத்சங்கம் அமிர்தமாக இப்போது இருந்திருக்கும், நேரடியாக கேட்கும் போது. ஆகவே அந்த சத்சங்கத்தை கேளுங்கள், பின்னர் இந்த சத்சங்கத்தை விளக்கத்துடன் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் இது கூடுதலாக புரியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் வழங்கும்போது பாபாஜியுடைய கருணையால் சிறப்பான முறையில மாணவர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்த அத்தியாயிகளோட பயிற்சியில இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் சரியான ஒரு பதில கொடுத்துருக்காரு. இதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய நுணுக்கமான பதிலும் கூட. நாம ஒண்ணு இதை பெற்றுல, நமக்கு ஒண்ணு தெரியாது, ஏதோ இறை அருள் குருநாதர் மூலிமா நம்ம ஏதோ ஒரு இது சிந்திக்க வச்சு ஒரு இடத்துல நிக்க வச்சு இப்படிலாம் வந்து நாடகத்தை நடத்தி நமக்கு பெரிய விஷயத்த காட்டுற அப்பசாமி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஒரு பாடல்ல தெரிவிக்கிறார். ஆட வைத்தால் ஆடாதவர் யாரோரொருவர், பாட வைத்தால் பாடாதவர் யாரோரவர், கேட்க வைத்தால் கேட்காதவர் யாரோரவர், பேச வைத்தால் பேசாதவர் யாரோரவர். ரொம்ப அருமையான பாடல ஒரு அப்பசாமி இறைவன் மனம் மகிழ்ந்து பாடுற. அந்த வகையில நமக்கு இறைவன் திருநாதர் மூலமா இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கிறாருன்னா அவருக்கு கோடி 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 நண்பனவ சொல்லணும். ஆயணம்
நன்றி.
வகையில நிறைய கருத்துகள் வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கார். நிறைய விரிவா வந்து யாரு பேசினாங்க, அதே மாதிரி இறைவன் ஐயாவும் அது கூட ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இன்றைய கருத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அடங்க போறியா அடக்க போறியா, அடங்க போறியா இங்க போறியா இக்க போறியான்னு வார்த்தைய சைவ சித்தாந்தத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒரு பேராசிரியர்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் எனக்கு சொன்ன, அதைதான் நான் வந்து சார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அது இன்னைக்கு வாவாஜி சட்டங்கத்துல வந்தது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுல ஒரு பெரிய முக்கியமான கருத்து என்னா, இது எல்லாருக்கும் இருக்காகும், சைவ சித்தாந்தன்றது ஒரு பெரிய கடல். அதுல முழுக்க முழுக்க அருளாளர்கள் சொல்லப்பட்ட கருத்தா இருக்கனால அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். 18,000 பாடல்களை திருமுறை மூலமா அவங்க வகுத்து எடுத்து இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள், இது இல்லாம திருமூலருடைய கருத்துக்கள், பல மகான்மார்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து இந்த பிறவியில நமக்கு வந்து இந்த வாய்ப்பை பாபாஜி நமக்கு ஏற்பட்டு போட்டார். அப்ப பார்த்து இதெல்லாம் எத்தனை பிறவிக்கு நம்ம படி எப்படி இதெல்லாம், சரி இதுக்கு ஒரே வழி அடங்குறது தான். இந்த அடங்கணும்ன்ற வார்த்தையை அவரு எங்க ஐயா ஒருத்தர் சொன்ன பிறகு அடங்குன ஒண்ணு எனக்கு நிறைய அதுல விளக்கம் புரியும். அதனால நீங்க நல்லா சைவ சித்தாந்தத்தை கேளுங்க. அடங்கணும்னா அதுக்கு அடிமையாவது இல்ல, அதை அறிஞ்சி புரிஞ்சு தெரியறது தான் அடங்குறது. அதை அடிமைப்படுத்துறது இல்ல அடங்குறது, இந்த வார்த்தையில இந்த சைவ சித்தாந்த வார்த்தையில அடிமைப்படுத்துறது இல்ல. அடங்குறது என்றது அதை அறிஞ்சி அதை தெரிஞ்சு அதுக்கு அடங்கி வாழ்ந்தா நம்ம அருளை பெறுவோம் என்றதான் அருளாளர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு முன்னணி உள்ள பேராசிரியர் வந்து அவருக்கு நுணுக்கமா அந்த வார்த்தையை செஞ்சிருக்காரு. அவர் என்னட்டு அதை சொன்னார், அது எனக்கு வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பலன் அளிச்சிட்டு இருக்கு. பாபாஜியுடைய அருளால நீங்களும் நல்லா படிங்க, நல்லா சாதனா பண்ணுங்க, நல்ல அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, உண்மையா வாழணும்ன்ற ஒரு வார்த்தை இந்த சத்தங்கத்துல சொன்னீங்க. நல்லா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அனுபவிங்க, நல்லா செய்யுங்க, ஆனா உண்மையா இருங்க. இது ஒரே ஒரு விஷயம் இந்த சட்டங்கத்துக்கு போதுமானது. என்னன்னா, நம்ம சைவ சித்தாந்தம் தெரிஞ்ச பிறகு, கிரியா யோகம் நமக்கு கிடைச்ச பிறகு, அதுல உண்மையாகிட்டா போதும் நம்ம வாழ்க்கை வெற்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அந்த சொல்லை கொண்டு வந்து அதை முடித்தீர்கள். அதே போலதான் பாபாஜியும் இந்த அத்தியாயத்தில் அதை ஹைலைட்டாக போட்டு அதான் இறுதி முடிவு என்பதை சொல்லி இருக்கின்றார். அது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய முடிவு இந்த சத்சங்கத்திற்கும் அந்த பாபாஜியின் அத்தியாயத்திற்கும் நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.